2015 மே மாத தென்றல் இதழில் ஹூஸ்டன் சந்திரமொழி அவர்களின் ஆத்ம சாந்தி அத்தியாயம் 13 தப்பிய குறி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இதுவரை திருவல்லிக்கேணி ஒன்று குடுத்தன வீட்டில் பெற்றோரோடு வசிக்கும் பரத் மோட்டார் இன்ஜினியரிங்கில் நாட்டம் உள்ளவன். அனுபவ அறிவு இருந்தாலும் இதில் முறையான கல்வி இல்லாததால் கிடைத்த சட்டப்படிப்பை எப்படியோ முடித்து குமாஸ்தா வேலைக்கு முயற்சிக்கிறான். அதிர்ஷ்டவசத்தால் கேந்திரா மோட்டார்ஸ் நிறுவன விஸ்வநாத்தின் மகன் கேந்திராவுக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்து அவள் மனதில் இடம் பிடிக்கிறான். உலகை புரட்டி போடும் எரிபொருள் தேவையில்லா வாகன இன்ஜின் தயாரிக்கும் ப்ராஜெக்டை துவங்கிய விஸ்வநாத் தன் குழுவில் பரத்தை இணைத்துக் கொள்கிறார். கேந்திரா மோட்டார்ஸின் போட்டி கம்பெனியான வெளிநாட்டு நிறுவனம் KTK மோட்டார்ஸ் உரிமையாளர்கள் விஸ்வநாத்தின் முயற்சியை குலைக்கும் சதியில் பல வழிகளில் ஈடுபடுகிறார்கள். அவற்றுள் ஒன்று, பரத்தை தீர்த்து கட்டிவிட்டு அவனிடத்தில் தங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரை அமர்த்தி விஸ்வநாத்தின் ரகசியங்களை திருடுவது. இரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பரத்தை ஒரு கொலை கும்பல் குறிவைக்கிறது. இனி வெல்டிங் மணி ஆட்டோவை விட்டிறங்கி பரத்தை குறிவைத்து போய்கொண்டிருந்த அதே நேரம் மணியின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் எப்படியோ அவன் கும்பலில் இருந்த ஆட்டோ டிரைவரின் செல்போன் நம்பரை பிடித்து இந்த முயற்சியை நிறுத்த கைலாஷ் பிரயத்தனப்பட்டுக் கொண்டிருந்தான். மணி ஆட்டோவை விட்டு இறங்கியதும் அவனுக்கு தொடர்பு கிடைத்தது. எடுத்ததுமே வள்ளென்று விழுந்தான். எவ்வளவு தடவை கூப்பிடுறது, மணி இல்லை, ஏன் சுவிட்சை ஆஃப் பண்ணியிருக்கிறான் போனே? தன் தலைவரை அவன் என்று ஏக வசனத்தில் கைலாஷ் பேசியது பிடிக்காவிட்டாலும் படியிறக்கும் பெருமாள் என்பதால் அமுத்தலாக உங்க வேலையை முடிக்கதான் போயிருக்காரு, இதோ இப்ப முடிஞ்சிரும் என்றான். டேய் டேய், அதை நிறுத்ததாண்டா போன் பண்ணிட்டே இருக்கேன். போனை எடுக்காம எரும மாடு மாதிரி. உடனே மணியை கூப்பிடு, இந்த வேலையை ஆஃப் பண்ணு. பரத்தை வெட்ட வேணா, உற்ற சொல்லு சீக்கிரம். கைலாஷ் பரபரத்தான். சுழண்டு வந்த மணியின் அறிவாளை பார்த்ததுமே மிகவும் எச்சரிக்கையாக இப்படி ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த கனகராஜ், பரத் தள்ளிப்போ என்று கத்தியவாறு அவன் தலையை பலம் கொண்ட மட்டும் அமுத்தி தானும் அவன் மீது விழுந்தார். இளமை காலத்திலிருந்த கடுமையான மோட்டார்களோடும் உதிரி பாகங்களோடும் அதைவிட கடினமான வாடிக்கையாளர்களோடும் பழகி போன கனகராஜுக்கு வயதானாலும் வலு போகவில்லை. அதனால் அவர் தள்ளிய மாத்திரம் பரத் உடனே விழுந்து விட்டான். ஆனால் வயதின் காரணமாக வலு இருந்த அளவு கனகராஜிடம் வேகம் இருக்கவில்லை. எனவே அவர் தன் தலையை குனிந்து கொள்ள அரைக்கால் வினாடி தாமதம் ஏற்பட்டது. அது போதுமே மணியின் அறிவால் சுவை பார்க்க சொத். கனகராஜின் கழுத்துக்கும் தோள்பட்டைக்கும் நடுவில் அரையங்குளம் அந்த வெறி பிடித்த அறிவாள் இறங்கியது. ஐயோ, நினைவு தவறி கனகராஜ் தலை குப்புற ரத்த விழாரோடு சரிந்தார். அதே நேரம் ஆட்டோவிலிருந்து நே ஆள உற்று சொல்லி போன் வந்துச்சு, உற்றுங்க என்று கத்தினான் கைலாஷின் செய்தி கிடைத்த மணியின் அடியாள். சே, குடி தப்பிருச்சு, கிழவன் குறுக்க போட்டான். தலைமை இன்னும் மாட்டல, இன்னொரு அட்டம் பண்ணுவோமா? அண்ணே, குற்றச்சொல்லி போன் வந்துச்சு, வந்துருங்க, கைலாஷ் சார் போன் பண்ணாரு. ஏ கிளம்புங்கடா, இனி இங்க நின்னா கூட்டத்துல மாட்டுவோம். மணி அவசர அவசரமாக ஆணை பிறப்பித்தான். தயாராக முழு திராட்டியில் இருந்த ஆட்டோவில் அள்ளி அடைத்து கொண்டு பையன் உசுர் கெட்டி தப்பிச்சுட்டான். கூட நின்ன கிழவன் காலின்னு நினைக்கிறேன். ஏய், எத்தனை முறை சொல்லியிருக்கேன், பேரெல்லாம் பப்ளிக்ல இருக்க சொல்ல கத்தாதேனே. கைலாஷ் போன் பண்றாருன்னு அந்த சவுண்டு கொடுக்குற. அடியாளின் தலையை செல்லமாக தட்டி கடிந்து கொண்டான் மணி. எண்ணூருக்கு விடு, ஆட்டோவை கழுவணும். ரத்தம் சொட்டி கொண்டிருந்த அறிவாளை பார்த்தவாறே சொன்னான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ஆட்டோ அங்கிருந்து பறந்தது. என்ன நடக்கிறது என்றே புரியாமல் தள்ளப்பட்ட வேகத்தில் கீழே விழுந்த பர் சட்டென்று தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரிந்து கொண்டான். அதாவது புரிந்து கொள்ள முயன்றான். இதற்குள் கூட்டம் கூடிவிட்டது. எம்மா ரத்தம் பாரு, யாருன்னா ஆஸ்பத்திரி தூக்கி போங்கப்பா. சோடா வாங்கியா? ஏய், தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பொட்டி இருக்கும், அப்படியே ஆம்புலன்ஸ் போன் பண்ணு. ஆளுக்கு ஆள் அடுத்தவர் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அப்படியே அமுத்தி பிடிச்சாப்ல ஆட்டோல உடனே போனோம், இல்லைன்னா ஆள் காலி. இதெல்லாம் போலீஸ் கேஸுப்பா, ஒட்டனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிறானுங்க, நம்ம தலையிட்டா நமக்கு தான் பிரச்சனை. வாட் இஸ் ஹேப்பனிங் டு திஸ் கண்ட்ரி பாருங்க, இவ்வளவு ஜன நடமாட்டம் உள்ள ஏரியால தைரியமா வெட்டுறாங்க, இந்த கண்ட்ரி உருப்படாது. நெட்டிசன்கள் ஓரிருவர் தங்கள் பல பல செல்போன்களில் அந்த கோரத்தை படம் பிடித்து அப்லோட் செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணெதிரே நடந்த அந்த அக்கிரமத்தையும் ஒரு உயிர் போராடி கொண்டிருந்ததையும் சினிமா காட்சி போலவே பார்த்து விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். பரத் தன் சட்டையை கழற்றி கனகராஜன் கழுத்தில் பொங்கி வந்த ரத்தத்தை அடைத்து தன் கண்களில் பொங்கி வந்த கண்ணீரை அடைக்க முடியாமல் இரு கைகளிலும் அவரை வாரி தூக்கி தான் வந்த ஆட்டோவில் ஏற்றிக் கொண்டான். தன்மையாக இருந்த அந்த ஆட்டோ டிரைவர், ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி பக்கம்தான், எமர்ஜென்சிக்கு தூக்கி போயிடலாம், கவலைப்படாத சார் என்று விரைந்தான். கனகராஜ் லேசாக தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு,
பரத் நீ எச்சரிக்கையா இரு, மனோவை நீதான் பார்த்துக்கணும், அவனை இங்கேயே வந்துர சொல்லு.
வார்த்தைகளை மூச்சு வாங்கி அச்சரம் அச்சரமாக கழட்டி பேசினார். சிரமப்படாதீங்க அங்கிள், இதோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம், நீங்க பழச்சுக்குவீங்க. யாரு உங்களுக்கு இப்படி பண்ணினாங்க, உங்களுக்கு தெரியுமா? இவங்க என்ன வெட்ட வரல, ஒன்ன குறி வச்சு வந்தவங்க. நீ ஜாக்கிரதையா இரு. அப்போதுதான் அவர் தன்னை தள்ளிவிட்டு குறுக்கே தான் வெட்டுப்பட்டது பரத்துக்கு உரைத்தது. அவனுக்கு இன்னும் அது பெரிய அதிர்ச்சியையும் அவர் மீது இன்னும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தியது. டிரைவர் சீக்கிரம் போங்க, இதோ வந்தாச்சு. விபத்து அவசர சிகிச்சை பிரிவின் வாசலில் ஆட்டோவை நிறுத்தி முழுதும் ரத்தத்தால் நிறைந்திருந்த சட்டையை இன்னும் அமுக்கி பிடித்து ஒரு ஸ்ட்ரெச்சரில் கனகராஜை போட்டு விடுவிடுவென பரத்தும் ஆட்டோ டிரைவரும் வார்டை நோக்கி ஓடினார்கள். கனகராஜ் மேலும் மூச்சு வாங்கி, பரத் நீ ஜாக்கிரதையாயிரு, மனோ கிட்ட சொல்லு, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு. கடைசி நிமிஷத்துல கூட நான் அவனை பத்தி தான் நினைச்சேன்னு சொல்வியா? அங்கிள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இதோ வந்துட்டோம், நீங்க பொழைச்சிருவீங்க. அவன் அதை சொல்லி முடிக்கும் போது உதடோறும் ஒரு புன்னகையோடு கனகராஜின் தலை சரிந்தது. அதே கணம் அவர் ஆவி பிரிந்தது. காலை 10 மணி அளவில் மீண்டும் சக்கரவர்த்தி தன் அலுவலகத்தில் கைலாஷை சந்தித்தார். மறுபடி முதல் நாள் இரவு விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார். அந்த பரத்தை விட்டு அனுப்பின ஆளுங்க என்ன ஆனாங்க? அது வந்து வந்து பரத்தை வெட்டல, அவனை விட்டுற சொன்ன மாதிரி விட்டுட்டாங்க. அப்பாடி நல்ல வேலை, அனாவசிய பிரச்சனையிலேருந்து தப்பினோம். அதையே இவ்வளவு தயங்கி சொல்ற, எனி ப்ராப்ளம்? வந்து வந்து பரத் தப்பிச்சிட்டான், அவனோட பேசிட்டு இருந்த இன்னொரு ஆளை போட்டுட்டாங்க, ஆள் காலின்னு நினைக்கிறேன். சே, இதெல்லாம் வேணாம்னு சொன்னனே, இது ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகி பிரச்சனை ஆனா பெரிய விபரீதமாகும். சரி, நடந்தது நடந்துருச்சு, இனிமே என்ன கேட்காம இது போல எதுவும் செய்யாத. அப்படி செய்யறதா இருந்தா என்னை இந்த வேலையில ஈடுபடுத்தாத. உன் அவசர புத்தினால யாரோ முகம் தெரியாத, நமக்கு சம்பந்தம் இல்லாத யாரையோ காவு வாங்கிட்ட. இரு, ஒரு நிமிஷம் அவர் ஆத்மா சாந்தி அடைய மௌன அஞ்சலி செலுத்துவோம். சக்கி, நீங்க எல்லாத்தையும் முறைப்படி மாட்டிக்காம செய்வீங்கன்னு தெரியும், அதுக்காக இப்படியா? ஆமாம், அந்த ஆத்மாவுக்கு என்ன ஆசையெல்லாம் இருந்ததோ. ஒரு நம்முடைய சம்பிரதாய மௌனத்துக்கு பின் கைலாஷ், அந்த பையன் மனோவருக்கு இந்தியா மாதிரி ஆயிரம் ஆர்டர் அனுப்பியாச்சு, அவனை இங்க கொண்டு வந்துடலாம். இதையாவது உருப்படியா செஞ்சியே. சரி, எனக்கு அந்த மனோவரை நம்ம சென்னை ஆபீஸ்ல மீட் பண்ண ஏற்பாடு பண்ணு, அவனை மொத்தமா நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும். தயங்கிவாரே கைலாஷ். சக்தி, நீங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பர் இன்னும் பார்க்கலையா? சொல்லிக்கொண்டே அவர் முன் பிரபல தினசரிகளை கொட்டினான். எல்லாவற்றிலும் முதல் பக்கத்தில் முதல் நாள் இரவு சென்னையின் மையப்பகுதியில் நடந்த கனகராஜ் கொலை பத்தி பத்தியாக கோர விவரிப்புகளுடனும் படங்களுடனும் வந்திருந்தது. என்ன உள்ள வைக்காம விடமாட்ட போலிருக்கு, இருக்குதான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். சக்தி, இது யாரோ முகம் தெரியாத ஆளுன்னு சொன்னீங்களே, அது தப்பு. இது இப்ப நாம கைக்குள்ள போட்டுக்கணும்னு சொன்னீங்களே, அந்த மனோகரோட அப்பா பேரு கனகராஜ், இதுக்கு மேல முடியாது என்ன உற்று கைலாஷ். இப்படி சொதப்புற ஆளுங்க கூட என்னால ஒரு காரியத்துல இறங்க முடியாது. சக்தி, கோபப்படாதீங்க, இனி நீங்க சொல்றத மட்டும்தான் செய்வேன். இப்ப இந்த சிக்கலுக்கு என்ன செய்யறது? கைலாஷ் பணிந்ததும் சக்கரவர்த்தியும் இறங்கி வந்தார். இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமாக்கிக்குவோம். இப்ப அப்பா போன சோகத்துல இருக்கிற மனோகருக்கு நாம ஓவர் சப்போர்ட்டா இருப்போம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல மடக்கிறது ஈஸி, ஆனா ஒரு விஷயம், தப்பி தவறி இந்த கொலைய நீதான் செஞ்சேன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்க, அத்தோட நீ க்ளோஸ், அதெல்லாம் எச்சரிக்கையா இருப்பேன். சரி, அப்ப இந்த மனோகர் எப்ப சென்னை வரான்னு ட்ரேஸ் பண்ணு.
ஏர்போர்ட்லயே மடக்கி அவன் அப்பா இறுதி காரியத்துக்கு எல்லா உதவியும் பண்ணு. நான் நாளைக்கு அவனை அவன் வீட்லயே பாக்குறேன். இவ்வளவு பெரிய ஆள் இப்படி உறுதுணையா இருக்காருன்னு அவன் உருகிருவான். இந்த விஷயத்த அஜாக்கிரதையா வேறு யார்கிட்டையாவது கொடுக்காம நீயே நேரடியா செய்.
கைலாஷ் அடுத்த காரியத்தை கவனிக்க சென்றான். மனோகர் தன் அக்காவோடு கைலாஷின் பெரிய வண்டியில் வீட்டு வாசலில் இறங்கும் போது 11:11. கனகராஜ் வெட்டப்பட்டு 24 மணி நேரம் ஆகியிருந்தது. வாசலில் ஷாமியானா முழுக்க சோக முகத்தோடு ஜனங்கள், சுற்றி அம்பாரமாய் பூக்குடைகள், சாவு சென்ட் சங்கு சேகண்டியோடு ஒரு கூட்டம். எத்தனை சாவு பார்த்து விட்டோம் என்ற முகத்தோடு கனகராஜின் இறுதி ஊர்வலத்துக்கு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய உடல் இன்னும் மாற்றுவரையிலிருந்து வரவில்லை. பரத் பிரமை பிடித்தவன் போல் வாசல்படியில் உட்கார்ந்திருந்தான். அவன் சாப்பிட்டு ஒரு நாள் ஆகியிருந்தது. மனோகரை பார்த்ததும் தன் பிரமையிலிருந்து நீங்கி,
மனோ அக்கா, அங்கிள் நம்மளை விட்டு விட்டு போயிட்டார்
என்று அவன் மீது விழுந்து அதுவரை அடக்கி வைத்த அழுகையை கொட்டி தீர்த்தான். சாதாரணமாகவே தன் உணர்ச்சிகளை அதிகம் வெளிக்காட்டாத மனோகர் மேலும் தன் துக்கத்தை அடக்கிக் கொண்டு,
அழாதடா, உன் மடியில்தான் அப்பா கடைசியா உயிர் விட்டாராமே. இல்லே வா, அம்மாவை பார்க்கலாம். என்ன நடந்ததுன்னு சொல்லு. அக்கா உள்ளே போ, பெட்டியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்
என்று பொறுப்பாக உத்தரவு பிறப்பித்தான். அவனை விமான நிலையில் திறந்து அழைத்து வந்த கைலாஷ் பரத்தை ஒருமுறை நன்கு நெருக்கத்தில் பார்த்துவிட்டு மனோகரிடம், அப்ப நாங்க நாளைக்கு வர்றோம். கமிஷனர்கிட்ட சொல்லியாச்சு, தாமதமாகாமல் பாடியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த பணம் அவசர தேவைக்கு பாஸ் உங்களுக்கு கொடுக்க சொன்னால் வேற எது வேணும்னாலும் தயங்காம போன் போடுங்க என்று சொல்லி பதிலுக்கு கூட காத்திராமல் அவன் கையில் ஒரு புடைப்பான கவரை திணித்தான்.
ரொம்ப தேங்க்ஸ் கைலாஷ், இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க செய்யற இந்த உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம்.
அதுவரை அஸ்வாரஸ்யமாக இருந்த பரத்தை கைலாஷ் என்ற வார்த்தை உசுப்பேற்றியது. வெல்டிங் மணியின் அடியால் கடைசியாக கூவியது பரத்தின் நினைவுக்கு வந்தது.
அண்ணே சொல்லி போன் வந்துருச்சு, வந்துருங்க, கைலாஷ் சார் போன் பண்ணாரு.
கைலாஷ், கைலாஷ்,
மனோக, இவர் நான் வேலை செய்யற கேடிகே குரூப்போட சேர்மனுக்கு வலது கை, பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் வெரி கைண்ட். கைலாஷ் சார், என்னோட ஃப்ரெண்ட் பரத், அப்பாவோட கடைசியா இருந்தவன்.
பரத்தின் எண்ண ஓட்டம் உசைன் போல்ட்டின் வேகத்தை அடைந்தது. கேடிகே குரூப், கேடிகே மோட்டார்ஸ் அதுல ஒண்ணு, அவங்க கேந்திரா மோட்டார்ஸோட ஜென்ம வைரிகளாச்சே.
பரத், நீ எச்சரிக்கையா இரு, மனோவை நீதான் பாத்துக்கணும். அவனை இங்கேயே வந்துட சொல்லு. இவங்க என்ன வெட்ட வரல, உன்னை குறி வச்சு வந்தவங்க, நீ ஜாக்கிரதையா இரு.
கனகராஜின் கடைசி நிமிட எச்சரிக்கை இப்போது பரத்தின் மனதில் மறுபடி ஒலித்தது.
கைலாஷ், ஒன்ஸ் அகெய்ன் சாரி ஃபார் யுவர் லாஸ்.
உங்க அப்பாவுக்கு எதிரிகள் யாராவது? பிளான் பண்ண அட்டாக் மாதிரி இருக்கே, ஏதாவது விவரம் தெரிஞ்சதா என்றான்.
அப்பாவுக்கு எதிரிகள்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை.
மனோகர், நீ உள்ள போ, அம்மாவை பாரு.
அங்கிளுக்கு என்னைக்கும் எதிரிகள் கிடையாது, அவங்க குறி வச்சது எனக்கு.
என்ன சொல்றே பரத்
என்று திடுக்கிட்ட மனோகரின் தோளில் கை போட்டு கைலாஷை தீர்மானமாக வெகு அருகில் உற்று நோக்கி,
அந்த ரவுடிங்களையும் அவனுங்களையும் அனுப்பி உன் அப்பாவை அநியாயமா கொன்ன அந்த பொட்ட பசங்களையும் பழிக்கு பழி வாங்கலன்னா என் பேர் பரத் இல்லை என்றான் பரத்.
சங்கும் சேகண்டியும் சேர்ந்து அப்போது அகாலமாக ஒலித்தது. கைலாஷின் உடல் உதறியது.
தொடரும்.